ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தயவு செய்து எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையும் மகத்துவம் உள்ள நாமத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என்னோடு கூட தயவு செய்து சங்கீத புஸ்தகத்திலே 18வது அதிகாரம், சங்கீத புஸ்தகத்திலே 18வது அதிகாரம் 28வது வசனம்.
தேவரீர், என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார்.
ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்களுடைய நல்ல தகப்பனே, மறுபடியும் உங்களுடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கவும், கர்த்தாவே உங்களை உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும், உங்களிடத்திலிருந்து இரக்கங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே நீங்கள் தந்த இந்த சிலாக்கியத்துக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே, தேவ ஜனமாய், சகோதரராய், சகோதரிகளாய், பிள்ளைகளாய் உங்களுடைய சமூகத்திலே இருக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் ஒரு விஷயங்களுக்கு இரக்கம் செய்து தேவரீர் எங்களுக்கு உங்களுடைய வெளிச்சத்தை அனுப்பியருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாமல்ல இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன். தயவு செய்து இன்னொரு அதை வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் இந்த சங்கீத வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாங்கள் கவனித்து எங்களுடைய வாழ்க்கையிலே அதற்கு ஏற்ற மாதிரியான காரியங்கள் இருப்பில் நாங்கள் அதை தேவ பலத்திலே அதை உடைத்தறிந்து அதிலே எங்களுடைய தேவனுக்கு நேராக எங்களுடைய ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த வசனம் சொல்லுகிறபடி வெளிச்சத்தின் ஆண்டாக பிரகடனப்படுத்தி இருக்கிற இந்த வருஷம், இந்த வருஷம் மாத்திரமல்ல இனிவரும் எங்களுடைய எல்லா வாழ்நாட்களிலும் அந்த வெளிச்சத்தின் ஆண்டுகள் எங்களை தொடர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா. எங்களுடைய வாழ்க்கையை அது முன்மாதிரியாக கொண்டு செல்ல வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அது முன்னோடியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அந்த ஒளியினுடைய அந்த ஒளியை இலக்காக வைத்து எங்களுடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை நானும் நீங்களும் தொடர்ந்து செய்யப்பட முடியும் என்பது ஒரு விசுவாசமான ஒரு காரியம். இந்த வேதவசனம் எங்களுக்கு சொல்லுகிறபடி தேவரீர், இதை தாவீது எழுதும்போது அதுக்கு முன்னதாக அநேக காரியங்களை அவர் எழுதியிருந்த போதிலும் அவர் இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்லுக்கான ஒரு காரியம் இருக்கிறது. அது எங்களுடைய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட மூன்று விதமாய் ஒரு முக்கியமான ஒரு காரியம் எப்படி என்று சொல்லிச்சுனால், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் அப்படின்னு சொல்லிச்சுனால், என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பகுதி அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இருளான பகுதி அங்கே இருக்கிறது இல்லையா. அந்த இருளான பகுதியிலிருந்து நான் விடுபடும்படிக்கு, அந்த இருளான பகுதியிலிருந்து என்னுடைய காரியங்கள் விடுதலையாகும்படிக்கு ஆண்டவரே நீர் என்னுடைய விளக்கை ஏற்றுவீர் என்கிறதான ஒரு விண்ணப்பமாக இது இருக்கிறது. இங்கே ஆவியானவர் மிகுந்த உதவி செய்கிறார். தாவீதுக்கும் எனக்கும் உங்களுக்கும் கூட அவர் இன்றைக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனாலதான் அந்த இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஏனென்றால் என்னுடைய விளக்கு ஒளி பெறாத வகையிலே என்னிடத்திலே அங்கே ஒரு இருள் இருக்கிறது. அந்த இருள் பலவிதமாக இருக்கலாம். இன்றைக்கு ஒரு மூன்று விதமான காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். தேவன் எங்களுக்கு உதவி செய்வாராக இல்லையா. தேவனுக்குள்ளே நாங்கள் இருந்த போதிலும் இந்த 18வது அதிகாரத்தை நீங்க முதலேருந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க வீட்டில் போய் ஆறுதலா வாசி பாருங்க. தாவீது சொல்றது பார்த்தா அவர் விண்ணப்பம் பண்றார், அவருக்கு நிறைய நெருக்கங்கள் வருகிறது, ஆண்டவர் விடுவிக்கிறார், எல்லாவற்றிலிருந்து உதவி செய்கிறார், எல்லா காரியங்களையும் செய்து வேகமாய் போகணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். இந்த 21வது வசனத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், அவருடைய கற்பனைகளை நான் அவர் கையாண்டு வந்ததை சொல்லுகிறார். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை இல்லையா. அவருடைய ஸ்டேட்மெண்டை பாருங்க இருக்கா, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை, அவர் முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் இல்லையா. இப்படியான காரியங்களெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து இந்த 20 8 வசனத்திலே சொல்லுகிறார், இவ்வளவு காரியங்கள் அவருக்குள்ளே இருந்த போதும் அவருக்குள்ளே ஒரு உணர்வு இருந்தது. என்னவென்று சொல்லி சொன்னால், ஒரு இருள் இருந்தது. அந்த இருளின் நிமித்தம் அல்லது அவருடைய விளக்கு அணைந்து போயிருந்தது. அந்த விளக்கு அணைந்திருந்தது நிமித்தம் அங்கே ஒரு இருள் இருந்தது. அந்த இருளை நீக்குகிறதுக்கு அந்த விளக்கு ஏற்றப்பட வேண்டும். அந்த விளக்கை ஏற்றுகிறதுக்கு அவர் யாருடைய தயவையும் அவர் எதிர்பார்க்கவில்லை, நாடவில்லை. மாறாக தேவனிடத்திலே அந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். இன்னொரு இடத்திலே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், மகா பெரிய வீரன் இல்லையா, பெண்கள் பாட்டு பாடினார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி இல்லையா, 10,000 பேரை ஒரே இடத்துல போய் அடிச்சுட்டு வந்தான். அப்படிப்பட்ட மகா பெரும் வீரன், கோலியாத்துக்கு முன்பாக வெறும் சின்ன கற்களோடு சென்று தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு மனுஷன். ஒரு வசனம் சொன்னார், எப்படி தெரியுமா, நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். ஹலலூயா. நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். ஆக பயம் என்கிறது எல்லாருக்கும் உடையது, பலவிதமாக இருக்கும். பலவித காரணங்களை குறித்து பயம் இருக்கலாம் இல்லையா, பலவித காரியங்களை குறித்து பயப்படுவார்கள். சில பேர் காண்றதை பார்த்து பயப்படுவார்கள், சில பேர் கேள்விப்படுறதிலிருந்தே பயப்படுவார்கள். சரியா இல்லையா, காண்றதை பார்த்து பயப்படுறது ஒரு வகை இருக்குது இல்லையா. சில பேர் கேள்வி மெசேஜ் வந்தாலே பயப்பட்டு கொண்டிருப்பாங்க, அங்க அப்படி நடக்குதா, இங்க இப்படி நடக்குதா, அங்க அப்படி நடக்குதான்னு சொல்லி. ஆக பயம்ன்றது எல்லா மனுஷருக்குமே உள்ள ஒரு காரியம். சிலவர் வியாதிகளை குறித்து, சில பேர் எதிர்காலங்களை குறித்து, ஆரம்பத்திலே அது கவலை மாதிரி இருந்தாலும் அது பிறகு பயமாக அது பெரிய ஒரு ரூபம் கொண்டு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தாவீது சொன்னார், ஆண்டவரே நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன், ஏனென்றால் என்னை ரட்சிக்கிற அந்த ரட்சிப்பு பலன் வருகிறது உம்மிடத்தில் இருந்து மாத்திரம்தான். அவர் சொன்னா, நான் வில்லை நம்பேன், என் பட்டயத்தை நம்பேன், குதிரையும் ரட்சிக்கிறதுக்கு விருதா இல்லையா, எல்லாம் வீண், என் ரட்சிப்பின் கேடகமாகிய கண்மலையை நோக்கி நான் பார்ப்பேன் சொன்னான் இல்லையா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன் இல்லையா. இதை தனிச்சு வாசிக்காதீங்க, வாசிக்கும் போது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி கண்ணெடுக்கிறேன்னு, மலைகளை என்று சொல்லி தனியெடுக்காம அந்த வசனம் சேர்த்தபடி இருக்கிறது. நீங்க வீட்டில் போய் வாசி பார்க்கலாம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறேன். எந்த மலையிலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருமோ அந்த மலையை தான் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் இல்லையா. என் கண்மலையின் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்போது நான் கண்மலையை தான் நோக்கி பார்க்க வேண்டும். வேற இதுவும் மலைதானு சொல்லிட்டு இதை போய் வேற மலையை நான் நோக்கி பார்க்கறதுக்கு இல்லை இல்லையா. ஆக நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன். எனக்கு பயம் வருது, நான் மாம்சத்தில் இருக்கும்போது நான் பலவீனனாய் இருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய சூற்றாடல்கள் இல்லையா எனக்கு பயத்தை கொடுக்கிறது, என்னுடைய எதிர்காலத்தை நான் அறியாதபடிக்கு எனக்குள்ளே அநேகம் கேள்விகள் எழும்பி இருக்கிறது, அது நிமித்தம் எனக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது, அதனாலே நான் உம்மை நம்புவேன். ஆக இப்படிப்பட்ட இருள்கள் அநேகம் இருக்கிறது இல்லையா. இன்றைக்கு 3 பேருடைய காரியங்கள், ஏனென்றால் ஆண்டவர் இவர்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார், அதே மாதிரி உங்களையும் என்னையும் குறித்து கூட ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் இல்லையா. இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட கதாநாயகர்கள் மாதிரி இல்லாவிட்டாலும் கூட ஆண்டவருடைய திட்டத்திலே இருக்கிற ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு பங்காகத்தான் இருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் அவர்களுக்கு முக்கியமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இல்லையா. எப்படி தகப்பனுக்கு ஒரு பிள்ளை முக்கியமோ, அது ஆண் பிள்ளை ஆனாலும் சரி பெண் பிள்ளை ஆனாலும் சரி இல்லையா, அதே மாதிரி ஆண்டவருக்கு அவருடைய சொந்த ஜனங்களாகிய நாங்கள் எல்லா விதத்திலையுமே முக்கியமாயிருக்கிறோம். சில நேரங்களிலே எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த இருள், இந்த பயமோ என்னவோ ஏதோ ஒன்று, அவர் எதிர்பார்க்கிற வண்ணம் அவருடைய எதிர்பார்க்கிற இடத்திலே நான் நிற்க முடியாதபடிக்கு என்னை செய்து விடுகிறது இல்லையா. அதனால அந்த இருளின் நிமித்தம் நான் தெளிவில்லாத அறிவுள்ளவனாக, எனக்கு ஒரு சரியான ஒரு பார்வை இல்லை, ஆண்டவர் என்னை குறித்து உண்டாக்கி இருக்கிற அந்த தரிசனத்தினுடைய தீர்மானம் எனக்கு இல்லை. இருளுக்குள்ளே என்னால் எப்படி பார்த்து அறிந்து கொள்ள முடியாதோ, அப்படியே என்னுடைய வெளிச்சம் அங்கே இல்லாத போது என்னுடைய ஆண்டவருக்கான என்னுடைய வாழ்க்கையிலேயும் நான் பிழையான பாதையிலே போக நேரிடலாம், அல்லது இதுதான் ஆண்டவருடைய பாதை என்று நினைத்துக் கொண்டு நான் நடந்து கொண்டும் இருக்கலாம். ஒன்றும் நடக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் திடீரென்று ஒரு வெளிச்சம் வந்து நான் அதுவரைக்கும் வந்துவிட்ட பாதை அது தேவனுடைய திட்டம் அல்ல அல்லது விருப்பம் அல்ல என்று நான் அறியும் போது எவ்வளவு வேதனையாயிருக்கு இல்லையா. நான் என்ன செய்யணும்? உடனே திரும்பி ஆண்டவரிடத்துக்கு போய் பழையபடி ஆண்டவரோடு இணைந்து கொள்ள வேண்டியவனாயிருக்கிறேன். அதே போல நான் உங்களுக்கு இன்றைக்கு மூன்று பேருடைய வாழ்க்கையிலே மூன்று வித்தியாசமான காரியங்களை மூன்று வித்தியாசமான காரணங்களினாலே அது தடைப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய அந்த தன்னுடைய அந்த பழைய ஸ்டேட்டஸுக்கு அவர்களை கொண்டு வருகிறார். ஆனாலும் மூன்று வித்தியாசமான காரணங்கள் அந்த தடம் புரளுவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு உங்களோட இந்த வேத வசனங்களோடு ஒப்பிட்டு காட்டுகிறேன். இவை எல்லாவற்றுக்கும் வாயின் வார்த்தை பொதுவாக இருக்கிறது என்றதையும் நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். தயவு செய்து நீங்க அதை கவனித்துக் கொள்ளும்படியாய் நான் உங்களை கேட்கிறேன். என்னோடு கூட தயவு செய்து ஆதியாகமம் 27 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 27 அதிகாரம் 42-44 வரைக்கும் வாசிங்க.
மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரிபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் எளிய மகனாகிய யாக்கோப்பை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடிப்போய் உன் சகோதரனுடைய கோபம் தனி மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. உன் சகோதரன் உண்மையில் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றாள்.
ஹல்லேலூயா. பாருங்க, இதுல வந்து ஏசாவினுடைய வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. ஏசா என்ன சொன்னார்? நான் என்னுடைய தகப்பனுக்காக தூக்கிக்கும் நாட்கள் வரும், அப்பொழுது நான் யாக்கோவை கொண்டு போடுவேன். ஏனென்றால் அவன் என்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்னை ஏமாற்றி அவன் களவாடி கொண்டான் என் தகப்பனிடத்தில் இருந்தேன்னு சொல்லி அந்த வார்த்தையை அவன் யாரோடோ பேசும்போதோ அல்ல அவனுடைய வேலைக்காரோடு பேசும்போதோ அந்த வார்த்தைகள் சொல்லும்போது அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து யாரோ ஒருவர் அந்த ரெபேக்காளின் காதலை போட்டு உன்னுடைய மூத்த மகன் யாக்கோபை பற்றி இப்படியான ஒரு யோசனை கொண்டிருக்கிறான்னு சொன்னபோது உடனே ரெபேக்காள் பயந்து யாக்கோபை கூப்பிட்டு இப்படியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவங்களை அனுப்பிடுறாங்க. தீர்க்க தரிசனம் யாக்கோபும் ஏசாவும் வயிற்றிலே இருக்கும்போது தேவனிடத்திலே விசாரித்த போது சொன்ன தீர்க்க தரிசனம் என்னவென்று சொல்லி சொன்னால், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இதுதான் தேவனுடைய வாக்கு தத்தம். ஆக இந்த வாக்கு தத்தத்தில விசுவாசம் இல்லாமல் சொல்லப்படுகிற அந்த ஒரு வார்த்தையின் இடத்துல விசுவாசம் வைத்து அதை குறித்து பயப்பட்டதின் நிமித்தம் இல்லையா, அதை குறித்து பயப்பட்டதின் நிமித்தம் இப்ப யாக்கோப அந்த இடத்தை விட்டே அனுப்பப்படுது. ஆனா யாக்கோபு ஆண்டவர் வந்து வேறொரு ஜாதியாக பார்த்தார். எப்படி? தனக்குரிய தேவ சந்ததிகளை உருவாக்குகிற ஒரு மனுஷனாக ஆண்டவர் வந்து அவனை தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டார் இல்லையா. ஏனால் வேற ரோமர்ல எல்லாம் வாசி பார்த்திருப்பீங்க, ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன்னு சொல்லுகிறார். காரணம் இல்லாமலே அவர் அனாதி சிநேகிதத்தினாலே யாக்கோபை சிநேகித்தார். அனாதி சிநேகிதத்தினாலே சிநேகித்து தன்னுடைய சந்ததியாக சந்ததிகளுக்கு தகப்பனாக யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இதுதான் உண்மை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உன் கற்பத்திலிருந்து இரண்டு ஜாதிகள் உருவாகும் சரியா, ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியோட பலத்திருக்கும் என்று சொல்லி மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஆக இவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு வாக்கு தத்தம் இருக்கும்போது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைக்காக பயந்து போய் ரெபேக்காள் என்ன செய்கிறாள்? ஒரே நாள் நான் இதுக்கு ரெண்டு பேரையுமே இழக்கும், ரெண்டு ஜாதி உருவாக போதுன்னு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். ஆனா ரெபேக்காளுடைய அவிசுவாசம் அந்த பயத்தின் நிமித்தம் உண்டான அந்த இருள் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த அந்த தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவில்லாமல் போகிறது. பயம் என்ன செய்கிறது? அநேக நேரங்களில் பயம் என்ன செய்கிறது தெரியுமா? விசுவாசிக்க முடியாதபடிக்கு தேவ வசனமா இருந்தாலும் அதை விசுவாசிக்க முடியாதபடிக்கு தடை செய்கிறது அந்த பயம். ஏன்னா அந்த பயத்தை கொண்டாடுறது தெரியுமா? அதுதான் மிகவும் மோசமான ஒரு நிலைமை. சாதாரண ஒரு மனுஷனுடைய ஒரு வார்த்தை, கோபத்திலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைக்கு தேவனுடைய தீர்க்க தரிசன வசனத்தை விட வல்லமை அதிகமாக இருக்குமோ? பிரியமானவர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க. மனுஷருடைய கோபத்துக்கு, மனுஷருடைய கோபத்துக்கு தேவனுடைய வசனத்தை விட அதிக பவர் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் எபிரேயர்ல சொல்லுது, பார்வோனுடைய கோபத்துக்கு பயப்படாமல் புறப்பட்டு மோசே போனானா. விசுவாசமானது மனுஷர்கள், மனுஷர்களால் ஏற்படக்கூடிய அல்ல மனுஷர்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய அந்த வல்லமையை விட மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது. இரண்டாவது, விசுவாசத்தை, விசுவாசமானது வாக்கு தத்தத்தை தாண்டி, அந்த விசுவாசம் என்ன சொல்லு தெரியுமா, வாக்கு தத்தத்தை மீறி மனுஷனுடைய எந்த வல்லமையும் வாக்கு தத்தத்தை மேற்கொள்ள முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் வாக்கு தத்தம் உங்களுக்கு தந்திருந்தால், உங்களுக்கு தந்த அந்த தேவனுடைய வாக்கு தத்தத்தை மாற்றி போடுகிறதுக்கு மனுஷனுடைய கிரியைகள் எந்த விதத்திலும் உதவாது. ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட அதிகாரியானாலும் சரி, தேவனுடைய வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த அதிகாரிக்கும் இடம் கிடையாது. ஹல்லேலூயா. அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஆண்டவர் சொன்னார், நீ ஆண்டவர் யாக்கோபை இஷ்டவேலாக பார்க்கிறார். இஷ்டவேல் என்றா என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், நீ மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி, நீ தேவகுமாரன் என்று சொல்லி அந்த அர்த்தத்திலே சொல்லப்படுகிற இஷ்டவேல் என்கிற பெயரை கொடுக்கிறார். ஆண்டவர் யாக்கோபாய் அவரை பார்க்கவில்லை, அவரை இஷ்டவேலாக பார்க்கிறார். ஏதோ ஏசாவினுடைய கையினாலே கொலை செய்யப்பட போகிற ஒரு சாதாரண மனுஷனாய் பார்க்கவில்லை, மாறாக தேவனுடைய நாமத்தை பிரசித்தம் செய்து இந்த பூமியை தூளாக நிரப்ப போகிற ஒரு தேவ ஜனத்தினுடைய சந்ததியினுடைய பிதாவாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. அங்கதான், அங்கதான் அந்த வித்தியாசம் இருக்குது. விசுவாச கண்கள், விசுவாச வெளிச்சம், இந்த வெளிச்சம் தேவனுடைய வெளிச்சம் என்ன செய்ய தெரியுமா, அந்த விசுவாச கண்களை எங்களுக்கு கொடுக்கிறது. அன்னைக்கு ஆகார் அந்த நீரூற்றண்டையில தான் இருந்து அழுது கொண்டிருந்தார். அவிசுவாசம் சொல்லிச்சது, உன்னுடைய குமாரன் மரிக்க போகிறான், தயவு செய்து நீ அதை பார்க்காத என்று சொல்லி. ஆனால் விசுவாசம் அந்த கண்களை திறந்த போதோ அவளுக்கு அந்த துறவு மட்டும் தெரியல, என்னை காண்கிறவரையும் நான் கண்டேன். அதாவது அவர் மட்டுமில்ல, அவாவும் சேர்ந்துதான் ஆண்டவரை பார்த்துக்கிறாங்க இல்லையா. என்னை காண்கிறவரை நானும் காண்கிறேன் சொல்லித்தான் அவரை அப்படி ஒரு புது பெயரையே கொடுத்தார் இல்லையா. ஆக அந்த விசுவாசம் வந்து, அந்த விசுவாசத்தினுடைய கண்கள் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்திராத இன்னொரு பகுதியை உங்களுக்கும் எனக்கும் அது காண்பித்து கொடுக்கிறது. உலகம் உங்களுக்கு காட்ட மறுக்கிற, உலகம் உங்களுக்கு காட்டாது, உலகம் உங்களுக்கு அது மாயை என்று சொல்லித்தரும், உலகம் உங்களுக்கு அது பொய் என்று சொல்லித்தரும், உலகம் அப்படி ஒரு காரியம் நடக்கவே நடக்காது என்று சொல்லும். ஆனால் விசுவாசமானது என்ன செய்யும் தெரியுமா, நான் இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன், அப்படிப்பட்ட நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதர்களுடைய ராஜ்யங்கள் அழிந்து போகும், கவிழ்ந்து போகும், பலமிழந்து போகும், தத்தளிக்கும், எதுவாயினும் நடக்கும், ஆனால் தேவராஜ்யம் அழியவே அழியாது, ஒழியவே ஒழியாது. பகிரங்கமாக அது செயல்படாவிட்டாலும் சரியான நேரத்திலே உங்களோட வாழ்க்கையிலே உங்களை அது வந்து சந்திக்கும். இதுல எந்தவித சந்தேகமே இல்லை. சூழ்நிலை தான் வித்தியாசமா இருக்கும். சொந்த சகோதரன் எதிர்க்கிற மாதிரி இருக்கலாம், இந்த நேரத்தில் கூட அப்படிதான் இருந்தது. சொந்த கூட பிறந்த, உடன் பிறந்த சகோதரன் உன்னை கொலை செய்வான் என்று சொல்லி இருக்கும் போது விசுவாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கால்கள் தள்ளாடத்தான் செய்தது. ஆனால் அதற்கு மேலாக கற்பத்தில் இருந்த போதே, எலும்புகள் உருவாகும் முன்னே என் கண்கள் உன்னை கண்டது என்று சொன்ன தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அது நிமித்தம் ஆண்டவர் ஏன்னு சொன்னால், நீங்க பாருங்க, ஓசியாவினுடைய புஸ்தகத்தில் 12:12 தயவு செய்து வாசிங்க. ஓசியா,
யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடிப்போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடுமேய்த்தான்.
ஹல்லேலூயா. இன்னொருக்கா வாசிங்க.
யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடிப்போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடுமேய்த்தான்.
நன்றி சிஸ்டர். இன்றைக்கும் இந்த வசனம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அநேகம் பேர் நாடு விட்டு நாடு ஓடி எதுக்காகவோ ஆடுமேய்த்து எதுக்காகவோ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. இந்த தேசத்திலும் அப்படி நடக்கலாம். ஆண்டவர் உங்களை ரட்சிக்கும் போது ஒரு தரிசனத்தோடு கூட உங்களை ரட்சித்திருக்கலாம், அல்லது தட்சித்திருக்கிறார் என்றே நான் சொல்லுவேன், தட்சித்திருக்கலாம் அல்ல ரட்சித்திருக்கிறார். ஆனாலும் இன்றைக்கு எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் எதுக்காக என்னை ரட்சித்தாரோ, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, அந்த ஸ்தானத்திலே நான் இருக்கிறேனா? அல்லது இதில் சொல்லப்பட்டது போல ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறேனா? இன்னைக்கு அநேக பேர் சேர்ச்சிக்கு வர்றதில்லை. எதுக்கு தெரியுமா? வரக்கூடிய வசதி இருந்தாலும், இலங்கையிலிருந்து நான் கடன்பட்டு வந்திருக்கிறேன், வட்டிக்கு வாங்கி வந்திருக்கிறேன், அந்த வட்டியை அடைக்க வேண்டும். இப்ப எனக்கு வேலை தர்றதுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் பார்த்தா நான் சனியாரதான் வேலை செய்ய வேணும் இல்லையா? அநேக பேருடைய வேலையின் நிமித்தம் சேர்ச்சிக்கு வராதாக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏனென்றால் கடன், அவ்வளவு கடன், நான் இங்கு வந்த கடனை தீர்க்க வேணும், அதுக்கு பிறகுதான் நான் என்னுடைய குடும்பத்துக்கு என்ன ஏதாவது சேர்க்க வேணும் இல்லையா? அல்லது இன்னொரு பகுதி, ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வழிக்கிட்டு அந்த பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்காக, அல்ல அந்த திருமணத்துக்கு தேவையான காரியங்களை சம்பாதிக்கிறதுக்காக, அதுக்காக அல்லது அவரை ஸ்பான்சர் பண்றதுக்காக, திருமண பெண்ணை ஸ்பான்சர் பண்றதுக்காக இன்னொரு கூட்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய தரிசனங்கள் வேறு, மனுஷனுடைய சிந்தனைகள் வேறு இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. அதுக்குரிய சம்பளத்தை நாங்க கொடுக்கத்தான் வேணும். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாய் அவிசுவாசப்பட்டு நானும் நீங்களும் வேறு ஒரு ஓட்டம் ஓடினோம்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய பிரயாசத்தை இன்னொருதனுக்கு விருதாவாக இறைக்க வேண்டியிருக்கு. நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. யாருக்கா 21 வருஷம் போய் வேலை செய்தார்? யார் அதுல பணக்காரனானது? இந்த நாட்கள்ல பொம்பளை பிள்ளைகளை பெற்ற எல்லாம் கஷ்டம்னு சொல்றீங்க. அந்த நாட்கள்ல பொம்பளை பிள்ளையை பெற்றவன் தான் பணக்காரனா இருந்திருக்கிறான். எதனால? 21 வருஷம் அவர் வேலை செய்தது லாபானுக்காக. ராகேலுக்காகவும் லேயாளுக்காகவுமா வேலை செய்தார்? 21 வருஷம் பட்டி அடிச்சது என்னதுக்கு? நேஷனாலிட்டிக்கா? ரெண்டு பொம்பளைகளுக்காக. முதல் ஒரு வருஷம், முதல் 7 வருஷம் மாமாட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக சரியா, அடுத்த 7 வருஷம் அவருடைய கண் விருப்பத்துக்காக, மூன்றாவது 7 வருஷம்தான் அவருடைய இலக்கு. ஆனா அதுலயும் ஒரு கொடுமை, அந்த வேதவசம் சொல்லுது அவ்வளவு அன்பாய் சிநேகித்தபடினால அந்த நாட்கள் கொஞ்சம் போல இருந்ததுதான் அவருக்கு சரியா. கடைசியில அவர் அப்படி ஆசைப்பட்டு கல்யாணம் கட்டினார்கள், யாக்கோப ஒரு வெறும் கொம்மட்டி காய்க்கா விலைபேசி கொண்டிருந்தாங்க. விளங்குதா உங்களுக்கு? தூதாயும் தூதாயும் கனிகளுக்காக யாக்கோப பிசினஸ் வித்துட்டாங்க. நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்க? ஆண்டவர் ஒரு உன்னதமான நிலைமைக்காக என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஹலலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் மேலானவைகளை நாடுங்கள். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகள்னா சில பூமியில இருக்கிற மேலானவைகளை நாடுங்களோ அப்படின்னு சொல்லி பிழையான அர்த்தத்தில் எடுத்துருவீங்கன்றதுக்காகத்தான் வேதவசனம் அழுத்தமா சொல்லுது, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். அநியாய பயம், அநியாய பயம் பாருங்க. திரும்பி வரும்போது கூட சொல்ல கேட்டு ஒருக்கா பயந்து ஓடிட்டார். ரெண்டாம் தரம் லாபாண்ட முகம் மாறிட்டேன்னு சொல்லி பயந்து ஓடினார். மூணாம் தரம் அண்ணன் வார அண்ணனை போய் சந்திச்சு அவரோட சமாதானம் ஆயிடுவோம் என்று நினைத்துத்தான் தன்னுடைய பரிவாரங்கள் எல்லாம் முன்னுக்கு விட்டு போறார். அப்பவும் மனதுக்கு திருப்தி இல்ல. ஏன்னா ஒரு மெசேஜ் வருது, அவரும் ஒரு 400 பேரோட வாரன்னு சொல்லி சரியா. இப்ப அவர் வராம இருந்திருந்தா இவருக்கு கொஞ்சமாவது பயம் இல்லாம இருந்திருக்கும். இப்ப அவரும் தேடி வர்றபடினால இவர் என்ன நினைச்சார்? ஓ, இவனுக்கு இன்னும் அந்த கோபம் தீங்கலன்னு. ஒருக்கா செய்த தவறு, ஒருக்கா செய்த தவறு, அந்த தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாக செயல்பட வழிகிட்ட அந்த அந்த பொய், அந்த கள்ளத்தனம். தீர்க்க தரிசனம் இருந்தது, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி, அதுக்குள்ளே என்ன அவசரம் என்று கேட்கிறேன்னா, அவனை மாதிரியே வெடுப்பு வெளிக்கிட்டு, அவனை மாதிரியே உடுப்பு போட்டு, பத்தாவதுக்கு தகப்பு நடத்துல வேற போய் பொய் சொல்லி இல்லையா, அப்படி அந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றது என்ன அவசியம்னு கேட்கிறேன்னா, அதனுடைய விளைவை பாத்தீங்களா? 21 வருஷம் அங்க பட்டை அடிச்சுட்டு கடைசியில அவளை ஓடி போய் எஸ்கேப் ஆகி வர்ற நேரத்தில் தமையனிடத்திலேயாவது வந்து கொஞ்சம் சமரசமா இருக்கிறாங்கன்னா அப்ப கூட அந்த பயம் விட இல்லை. ஆனால் கர்த்தர் கிருபையாய் அவர் மேல் இரக்கம் செய்து அவரை சந்தித்து அவரை பலப்படுத்துகிறார். அவரை பலப்படுத்தி அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். தன்னுடைய சகோதரனை சந்திக்கிற அந்த தைரியம், சகோதரனிடத்தில் இவருக்கு தயை செய்கிற அந்த இரக்கத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் வந்து யாக்கோபை 12 கோத்திரங்களின் தலைவனாக, பிரபுக்களின் தகப்பனாக ஆண்டவர் யாக்கோபை பார்த்தார். உங்களையும் அப்படித்தான் பார்க்கிறார். நீங்க கோத்திரங்களின் தலைவர்களாக ஆக வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலிருந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய அழைப்பை நீங்க மறந்துடாதீங்க. அதுல உங்களுக்கு தனித்தனிப்பட்ட அழைப்புகள் இருக்கலாம், ஆனால் ஒரு பொதுவான அழைப்பு உங்களுக்கு இருக்கிறது. இது முதலாவது பேட்ச். இப்ப நீங்க இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் முதலாவது பேட்ச். கிறிஸ்தவத்திலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற முதலாவது பேட்ச் இதுதான். இப்பதான் உங்களோட பிள்ளைகள் வருகிறார்கள். ஆக அந்த முதலாவது சந்ததி எப்படின்னு சொல்லி சொன்னால், ஆண்டவருக்கென்று சந்ததிகளை உருவாக்குகிற தலைவர்கள் நீங்கள், பிதாக்கள், பிதாக்களுடைய மனைவிகள் நீங்கள். ஆக உங்களுடைய அழைப்பை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்க ஒரு கோத்திரத்தை பின்வைத்து போக போறீர்கள். காலாகாலத்துக்கு கிறிஸ்துவனுடைய நாமத்தை பரப்புகிற அல்லது கிறிஸ்தவர்களாக வாழுகிற ஒரு சந்ததி. நான் மிகவும் வியாகுலப்படுகிற ஒரு காரியம் எப்படின்னு சொல்லி சொன்னால், எத்தனையோ சந்ததியா நாங்கள் தேவனை அறியாம இருந்தோமே. என்னுடைய மூதாதையர்கள் எத்தனையாவது தலைமுறையில் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் எனக்கு தெரியாது. நான் சந்தோஷப்படுறேன், இந்த என்னுடைய வாழ்நாட்களிலே ஆண்டவர் தன்னை எனக்கு காண்பித்திருக்கிறதுனாலே நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த சந்தோஷம் என்னுடைய சந்ததிக்கு நீடித்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு நான் காலாகாலத்துக்கு நான் உயிரோடு இருக்க போறதில்லை, ஆனா அதுக்கு பிறகு அது நடக்க வேணுமே என்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. அதுக்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் நாங்கள் கவனமாக விதைக்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த விதையானது எத்தனை 1000 வருஷங்கள் சென்றாலும், எத்தனை 1000 வருஷங்களுக்கு பிறகு என் தேவன் பூமியிலே வந்து நின்றாலும், அன்றைக்கு அவருக்கு முன்பாக அவருக்கு பக்கத்திலே எழுந்து நிற்கிற ஒரு கூட்டமாய் இந்த ஜனங்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. எங்களுடைய பிரயாசங்கள், எங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய பிள்ளை எந்த படிப்பு படிக்க வேண்டாலும் பரவாயில்ல, படிக்கட்டும் வேணாம் என்று சொல்லல, நல்லா வாழட்டும் வேணாம் என்று சொல்லல, ஆனால் தேவனோடு கூட அவரோடு கூட சேர்க்கப்படுகிற அவருடைய வலது பக்கத்தில் வந்து நிற்கிற ஒரு கூட்டமாக என்னுடையதும் உங்களுடையதும் சந்ததி மாற வேணும், இருக்க வேணும் என்றது விசுவாசிங்க. தயவு செய்து அதுக்கு நேராக வேலை செய்யுங்க. அதுக்கு ஆதாரமாக உங்களுடைய வித்துக்களை போடுங்க. அவர்கள் பிள்ளைகள் காதுகள் கேட்க நீங்கள் விசுவாச வார்த்தைகளை தயவு செய்து பேசுங்க. இல்லாதது பேசாதீங்க. முதல்ல விசுவாசத்தை உங்களுடைய இருதயத்தில் வச்சுக்கொள்ளுங்க, பிறகு அந்த இருதயத்திலிருந்து பேசுங்க. அவிசுவாசமாய் உலகம் பேசுகிற மாதிரி, பயப்படுற மாதிரி பயப்பட்டு கொண்டு பேசாதீங்க. வேண்ட, வயிற்றுல இருக்கிற பிள்ளையோட பேசன்னு சொல்லிக் கொடுக்கிறது புது விஞ்ஞானம். எதுக்கு? வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு வெளியில இருந்து பேசினா, இப்பவே பேசினா கேட்குமா? வயிற்றுல இருக்கிற பிள்ளை அம்மா சந்தோஷமா இருந்தா பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது பிள்ளையும் சந்தோஷமான பிள்ளையா வளருமா? இப்படியெல்லாம் விஞ்ஞானம் சொல்லிக் கொடுக்கிறது, சரியா? ஆனால் வேத வசனத்தை அல்லது சத்தியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் யாரும் சொல்றதில்லை. பேசுங்க. பிள்ளை கேட்குதோ கேட்கல, ஒரு வசனம் சொன்னாலும் காணும் இல்லையா? ஒரு வசனம் அந்த இருதயத்தில் விழுந்தாலும், அது ஒரு வார்த்தையிலே பிழைப்புண்டாகும் என்றால் ஒரு வசனத்தில் எவ்வளவு பிழைப்புண்டாகும். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு நன்மையான விஷயம் என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய சந்ததிகளுக்கு தேவனுடைய சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. எங்களுடைய சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கறது மாதிரி வேறு எந்த நன்மையான காரியத்தையும் நான் என் பிள்ளைகளுக்கு பின்வைத்து போக முடியாது. நீங்களும் அப்படித்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆக நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் யாருக்காகவோ வேலை செய்து உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்றதுக்காக அல்ல, நீங்கள் உங்களுக்கு பின்னாலே ஒரு சந்ததியை உருவாக்குறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹலலூயா. இந்த இடத்துல உங்களுடைய வெளிச்சம் உருவாகும் போது நீங்கள் பார்க்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால், கோத்திரத்தின் பிதாக்களாக உங்களை பார்ப்பீர்கள். ஹலலூயா. ஒரு சந்ததி உங்களுக்கு பின்னாலே நிற்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இரண்டு ஆண்டவர் சொன்னார், பூமியில உங்களுடைய சொத்துக்களை சேர்த்து வைக்காதீங்க, பூச்சியின் துருவும் அதை அழிக்கும், பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. நாளைக்கு பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு சந்ததியை நீங்கள் உருவாக்குவீர்களானால், அங்கே உங்களுடைய வாசஸ்தலம் மிகவும் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவது நபர் என்னோடு கூட யாத்ராம புஸ்தகத்தில் 2 அதிகாரத்திலே 14 வசனத்தை தயவு செய்து வாசிங்க. யாத்ராம புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் 14 வசனம்.
அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார்? நீ எகிப்தியனை கொண்டு போட்டது போல் என்னையும் கொண்டு போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான்.
ஹலலூயா. பாருங்க, மோசே என்கிற மனுஷன் எகிப்திலே இளவரசனாக, பார்வோனுடைய குமாரத்தியினுடைய மகனாக, எபிரேயனாக இருந்த போதிலும், வளர்ப்பிலே பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாக வளர்ந்தபடியினாலே அநேக சுதந்திரங்களையும் அநேக அதிகாரங்களையும் பெற்றவனாக வாழ்ந்து வளர்ந்த போதிலும், இஸ்ரவேலருக்கு நடக்கிற அந்த அநியாயத்தை தட்டி கேட்க போய் அங்க ஒருவன் ஒருவனை அநியாயமாக நடத்தினதை பார்த்து இவன் எகிப்தியனை கொண்டு போடுகிறார், கொன்று ஒருவரும் பார்க்காதபடியினாலே மணலிலே புதைத்து போடுகிறார். ஆனா அடுத்த நாள் திரும்பவும் மறுபடியும் வெளியில வாரார். வெளியில வந்து இன்னொரு பஞ்சாயத்து பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தா அங்க ரெண்டு பேர் சண்டை பிடிச்சு கொண்டுக்கிறாங்க. இப்ப ரெண்டு இஸ்ரவேலர்கள் சண்டை பிடிக்கிறார்கள். இவர் அவர்கள் நடுவில் போய் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை விரோதமா எதுக்கு அநியாயம் செய்றீங்கன்னு சொல்லும்போது அவர் செய்த அந்த கொலை வெளியில வருகிறது. அப்ப அவருக்குள்ள ஒரு பயம் வருகிறது, காரியம் வெளிப்பட்டு விட்டது, ஒருவருக்கும் தெரியாது என்று சொல்லி நான் நினைத்தேன், நான் செய்த கொலை இன்றைக்கு யாருக்கும் தெரியாத ஒரு காரியம் அல்ல, அது யாரோ ஒருவர் அதை குறித்து அறிஞ்சிருக்கிறார். இன்றைக்கு இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இன்னும் நாளைக்கு யாரா இருக்கலாம் இந்த கதை தெரியுமோ தெரியாது. ஏனென்று சொல்லி சொன்னால், மோசையை கொண்டு ஆண்டவர் ஜனங்களை ரட்சிக்க விடுதலையாக்க விரும்பினது உண்மைதான். மோசையை குழந்த பருவத்திலேயே அவருடைய உயிரை பாதுகாத்து எதிரியாகிய பார்வோன் வீட்டிலேயே அவரை வளர வைத்தது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் குறித்த நேரத்திலே அந்த காரியங்கள் செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்களை கொண்டு ஆண்டவர் ஊழியம் செய்ய நினைக்கலாம், ஆண்டவர் காரியங்கள் செய்ய நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் நியமித்த காலத்திலே அது நடக்க வேண்டும் என்றது அவருடைய நியதி. அதுக்கு அவசரப்பட்டு நான் ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி வெளிக்கிட்டு சில ஏழாவது உடமான விஷயங்களை செய்ய போய் அது வாய்க்காது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். செய்யலாம், ஆண்டவருக்குன்னு ஹெல்ப் பண்றேன்னு சில விஷயங்களை செய்ய விரும்பலாம் இல்லையா, ஆனா அது வாய்க்காது. அங்கு எந்தவித ஆசீர்வாதமும் இருக்காது, மாறாக அது வில்லங்கத்தை தான் கொண்டுவரும். ஏனென்றால் ஆண்டவருக்கு என்று சொல்லி அவருடைய உதவியோடு நான் ஊழியம் செய்யும் போது எனக்கு தேவ ஆலோசனை இருக்கும், பரிசுத்தாவியானவருடைய ஆலோசனை இருக்கும், அறிவுரை இருக்கும், எப்படி நான் புத்திமானாக செயல்படுவது என்ற அந்த யோசனை எனக்கு இருக்கும். இப்ப மோசே செய்த மாதிரி தான், கொஞ்சம் அவசரப்பட்ட என்ன நடக்கும், மாம்சம் உள்ளுக்குள் இருந்து வெளிக்கிட்டு அது எனக்கு ஆலோசனை கொடுக்கும், என்ன செய்யும், இவரை கொன்று மண்ணில புதைச்சிரு. சரியா? மாமிசம் எப்படி ஆலோசனை குறிச்சது? நீ இஸ்ரவேலரை காக்கிறதுக்காக தேவனாலே உருவாக்கப்பட்டவன் இல்லையா, இளவரசன் இல்லையா, எதுக்கு பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கிற, போய் அவனை வெட்டி போடு. இது அந்த கெச்சவனை தோட்டத்தில் காதார்த்த கதையா தான் இருக்குது. சரியா? ஆக அவசரப்பட்டு வெட்டி போடு. இப்ப வெட்டி போடணும், என்ன நடக்குது, இப்ப கொலகாரனா நிக்கிறார் மோசே. விடுதலையின் ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டிய, விடுதலையின் நாயகனாக முன்னுக்கு போக வேண்டிய மோசே இப்ப ஒரு எபிரேயனுக்கு பயப்பட வேண்டியவராயிருக்கிறார். வணங்குவீங்களா? இப்ப யாருக்கெல்லாம் பயப்பட வேண்டி இருக்குது? நிழல் மரம் அசைஞ்சா பயம். சரியா? சுத்தமான இருதயம் தான் நல்ல நித்திர கொள்ளும். மிச்சம் எல்லாம் டெலிபோன் அடிச்சாலும் பிரச்சனை தான், கதவு பெல் அடிச்சா பிரச்சனை, வீட்டு பெல் அடிச்சா இப்ப யாரண்டு பாருண்டு ஆராயம் அனுப்புறது. சரியா? ஏன்னா அவர் தலையை கட்டினா அவர் போயிடுவார் உள்ளுக்கு. சோ அப்படியான கேஸ் எல்லாம் இருக்குது. எதுக்காக? ஏன்னா நான் செய்யக்கூடாத காரியங்களை செய்திருக்கிறபடினால இல்லையா? நான் தான் இயேசுவை பிடிக்க வந்தாங்க இல்லையா? இயேசு மறைந்து கடந்து போயிருக்கலாமே, இயேசுனார் முன்னுக்கு வந்துச்சுனார், நான் தான். அவர்ல ஒரு குற்றம் இல்ல, குறையும் இல்ல. ஆக மோசையினுடைய அந்த ஒரு அவசரப்பட்ட ஒரு விஷயம் இன்னொரு 40 வருஷம் அவரை போய் இன்னொரு புரஜாதியாரத்திலே அங்கே ஆடு மேய்க்கிறதுக்கு கொண்டே விட்டது. அதாவது இது எதுக்கு, இந்த இருள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், கொஞ்சம் அறியாம, கொஞ்சம் பொறுமை இல்லாம இப்படி ஒரு இருள். ஏனென்றால் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த காரியங்களை செய்ய வேணும். ஜபம் பண்றது நல்லந்தான், சரியா? ஸ்தோத்திர பலிகள் செய்யறது நல்லந்தான். நான் யாரையுமே குற்றமா சொல்லல. இங்கதான் முதத்திரம் நீங்க ஜபிக்கிறத நான் பார்க்கிறேன்னு இல்ல. நான் எவ்வளவு காலமா ஜபிக்கிறாங்களோ நானும் பார்த்திருக்கிறேன். ஜபம் பண்ற நேரத்தில் ஜபம் இவ்வளவா இருக்கும், ஸ்தோத்திரம் இவ்வளவா இருக்கும் சில பேருக்கு, சரியா? ஜபம் பண்ற நேரம், ஜபம் பண்ற நேரம் அதுல தெளிவான வார்த்தைகள் இருக்கணும். ஜபம் பண்ற நேரத்தில் அவர் ஜபிக்கிறதுக்கு மேலால நாங்க கத்தக்கூடாது. ஒரு ஜபிக்கிற ஆள் ஒரு ஆளா இருந்தா எதனால அவர் என்ன ஜெபிக்கிறாருன்னு எனக்கு தெரியாம நான் இங்க கண்ணை மூடிக்கொண்டு ஆமேன் 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 என்று சொன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம், இல்லையா? யோசிச்சு பாருங்க பாப்போம். சில ஜபங்களை சில தனிப்பட்ட முறையில தான் செய்யலாம், பொதுவா செய்ய முடியாது. கொஞ்ச நாள் இலங்கைக்கு சமாதானம் வேணும்னு ஜெபிச்சாங்க, கொஞ்சம் பேர் வாயை திறக்க இல்ல. ஏன்னா அப்பதான் அவங்க கடன் வாங்கி கஷ்டப்பட்டு ஏஜென்ட்டுக்குள்ள ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு ஜேமனுக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க. இன்னும் காசே கட்ட இல்ல. இப்ப இந்த பொது ஜபத்துல இப்படி வந்தோடனே அவங்களுக்கு வாயத்திறந்து ஜெபிக்க பயம். ஜெபிச்சா ஊருக்கு போயிடுவோமோ? ஊருக்கு போறதை விட இங்கேயே எங்கேயாவது தற்கொலை செய்து கொள்ளலாம். அப்ப அந்த ஜபம் சில நேரங்களில் இடம் பார்த்துதான் செய்யலாம். அவங்களுக்கு அதை ஒத்து வரையில, அவங்களால செய்ய முடியல, அவங்க வாயை திறக்கல. அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு, சரியா? இலங்கையின் சமாதானத்துக்கு விருப்பம், அவங்களுக்கு விருப்பம், ஆனா அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது. எப்படி இருக்குது? வாயை திறந்து ஜெபிக்க இல்லாத மாதிரி இருக்குது அவங்களோட நிலைமை, சரியா? ஏன்னா எனக்கு சொல்லலாம், எனக்கு நச்சு நாட்டு என்ன அனுப்ப மாட்டான்னு தெரியும் எனக்கு, சரியா? நான் சொல்லலாமா உங்களை எல்லாம் பிடிச்சி அனுப்பிட்டா எனக்கு என்ன, நான் இங்க இருக்க போறேன்னு சொல்லி? அப்படி இல்லை. அதே மாதிரி எந்தெந்த நேரங்களில் என்னென்ன செய்யணும்? மோசே தன்னுடைய சுய பலத்திலே இஸ்ரவேலரை விடுதலையாக்க முடியும் என்று நம்பினார். அதுதான் அவர் விட்ட பிள்ளை. அலலுயா. அழைக்கப்பட்டிருக்கிற மனுஷன்தான், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன்தான், பின்னாலேயே திரிகிறார். 40 வருஷம் மோசே பயில் காட்டி மலையில எரியிற நெருப்பை காட்டி மோசைய கூப்பிட்டு அவன் மாட்ட மாட்டேன்னு சொல்ல, இல்ல நீதான் போகணும் என்று சொல்லி அவனை வலுக்கட்டாயப்படுத்துகிற தேவன்தான். ஆனால் தவறான நேரத்திலே கையாளுகை செய்தால் அது மோசையா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்க முடியாது. அல்லேலூயா. அது நீங்க பின்னுக்கு பாத்தீங்க தானே, கானான் தேசத்துக்குள்ளேயே போகல அவன் போச்சு. அவன் கெஞ்சினானா? வேதம் சொல்லுகிறது அவன் கெஞ்சினானா, நான் ஒருக்கா போய் பார்க்கட்டுமே. நான் அந்த வசனத்தை வாசும் போது எனக்கே என்னை அறியாமலே எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அவ்வளவு வருஷம் தன்னுடைய குடும்பத்தை துறந்து, தன்னுடைய ஸ்தானத்தை துறந்து, எத்தனையோ அவச்சொல்லுகளை தன்மையில ஏற்றுக்கொண்டு, பழிகளை ஏற்றுக்கொண்டு, எத்தனையோ பேருக்காக ஜபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்திலே நடுவுல விழுந்து கிடந்து செய்த ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்துல கெஞ்சிறான், உம்முடைய மகிமையை பார்க்கவும் ஆண்டவரே நீர் வராட்டி நான் போக மாட்டேன் என்றெல்லாம் சொல்ல மனுஷன், நீர் வராவிட்டா நான் போக மாட்டேன், உன்னை விட்டுட்டு நான் இந்த ஜனத்தை அழிக்க போறேன்னு, ஐயோ வேண்டாம் ஆண்டவரே, என்னை அப்படின்னா எந்த பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று ஒரு சொன்ன மனுஷன்தான். ஆனால் அவசரப்பட்டதை தேவனாலே பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் தேவனுடைய திட்டத்தை மனுஷன் கவிழ்த்து போடுகிறதுக்கு மனுஷனை மாத்திரம், அது நானாக இருக்கட்டும் சரி நீங்களாக இருக்கட்டும் சரி, ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஆண்டவர் சொன்னார், நான் எகிப்து தேசத்திலிருந்து என் ஜனங்களை அழைத்து கொண்டு வருவதற்காக உன்னை அனுப்புகிறேன் என்றார். மோசே எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? பாவத்தின் பிடியிலே இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குகிற ஒரு பிரதிநிதியாக, ஒரு பிரதிநிதியாக, ஒரு தளபதியாக தெரிந்து கொண்டார். ஹலலூயா. உங்களை கூட அப்படி தெரிஞ்சு கொண்டிருக்கலாம். உங்கள எத்தனை பேர் அப்படி தெரிஞ்சு கொண்டிருக்கிறான்னு எனக்கு தெரியாது. பாவத்தின் கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி உங்களை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நேரத்துக்குத்தான் நானும் நீங்களும் செயல்பட முடியும், செவி கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் என்னையும் உங்களையும் எத்திரோவின் ஆடுகளை மேய்க்கிறவராக பார்க்க இல்ல. எங்கேயோ 40 வருஷம் போய் மீதியான தேசத்துல போய் எங்கேயோ ஒரு மூலையில ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிறதுக்காக என்னையும் உங்களை அழைக்க இல்ல. சில பாடங்களை கற்றுக் கொடுத்தாதான் இல்லை என்று இல்ல. ஆனால் என்னை அழைத்தது, உங்களை அழைத்தது, பாவத்தின் கட்டுகளில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி அவருக்கு ஆராதனை செய்கிற ஒரு கூட்டமாய் கூட்டி வரும்படி. ஹலலூயா. நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை நிதானியுங்க, இன்றைக்கு உங்களுடைய ஸ்தானத்தை தயவு செய்து நிதானியுங்க. என்னை இப்படி அழைத்திருக்கிறாரே. சாட்சிகள் சொல்றது இலவம், சாட்சிகள் சொல்றது சுகம். எனக்கு என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார்னு சொல்லி இருந்தார் சரி, ஆனா எதுக்காக என்னை அழைத்திருக்கிறார், என்னுடைய அழைப்பு என்ன, என்னை எப்படி அவர் பார்க்கிறார், அவருடைய பணியிலே நான் என்னை எப்படி பார்க்கிறார்ன்றதை நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப நான் அந்த இடத்துல தான் இருக்கிறேனா, அல்லது நான் ஆண்டவர் எதிர்பார்க்காத இன்னொரு தூரத்துல போய் வேற யாருக்கோ புறஜாதிகளுக்கெல்லாம் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேனா? உங்களுடைய இருதயத்தில் ஒரு கேள்வி எழும்ப வேணும் பிரியமானவர்களே. ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவரும் அவர்தான், உங்களுக்காக பாடுகள் அனுபவித்தவரும் அவர்தான், உங்களுக்காக தன்னுடைய சொந்த ஜனங்களினாலே புறக்கணிக்கப்பட்டவரும் அவர்தான். ஹலலூயா. உங்களுக்காக மரித்து எழுந்து இன்றைக்கு பிதாவினுடைய வலது பாரசத்தில் இருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரும் அவர்தான். ஹலலூயா. உலகம் அல்ல, உங்களுடைய சிநேகிதம் அல்ல, உங்களுடைய சொந்தங்கள் அல்ல, உங்களுக்கு வேலை கொடுத்தவர்கள் அல்ல, உங்களுக்கு விசா கொடுக்கிறவர்கள் அல்ல, அல்ல உங்களுக்காக வழக்காடுகிறவர்கள் அல்ல, உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் அவர் ஒருவர் தான். அவர் உங்களை ஜனங்களை விடுதலையாக்குகிற ஸ்தானாதிபதிகளாக பார்க்கிறார். நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? தயவு செய்து யோசிங்க. மூன்றாவது ஒரு நபர் என்னோடு கூட, ஒன்று ராஜாக்களுடைய புஸ்தகம் 19:9-3.
அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க ஜூதாவைச் சேர்ந்த பேர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான்.
ஹலலூயா. யாரை பற்றி பார்க்கிறோம் சொல்லுங்க? எலியாவை பற்றி பார்க்கிறோம் இல்லையா? மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி, வானத்தை அடைத்த மனுஷன் இல்லையா? புறஜாதிகளுடைய தீர்க்கதரிசிகளோடு சவால் விட்டு அக்கினியை வானத்திலிருந்து இறக்கின ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு SMS, அந்த SMS தான் இவ்வளவு பிரச்சனை. அவ்வளவு பேருக்கு முன்னால 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் கலைச்சு கொண்டு போய் ஆத்தங்கரையில் வச்சு வெட்டி சாய்க்க தெரியுது. நாள் முழுக்கவும் கத்து என்று சொல்லிட்டு தண்ணிய விறகு கட்டைக்கு மேல ஊத்தி நம்பணும்ன்றதுக்காக, ஆண்டவருடைய வல்லமை எப்படி என்று ஜனங்கள் எல்லாம் அறியணும்ன்றதுக்காக அந்த வாய்க்கால் முழுவதும் தண்ணி ஓட பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒரு ஜபத்தில் அக்னியை வரவழைத்த ஒரு மனுஷன். இன்றைக்கு இயேசபேலினுடைய ஒரு வார்த்தை, ஆகாப்போட கூட போய் நின்று டிமாண்ட் பண்ணி ராஜாவோட போய் நின்று கொண்டு கதைக்க தெரிஞ்சவனுக்கு ஒரு புறஜாதி தீர்க்கதரிசியினுடைய ஒரு பொன்புலையுடைய ஒரு சொல்லு என்ன செய்தாராம்? அது அவனுக்கு தெரிந்த போது, இது என்ன தெரியுமா, இதுவும் ஒருவித இருள்தான். எப்படி என்று சொல்லி சொன்னால், அநேக நேரங்களில் சில நேரங்களில் சில பேருக்கு ஒரு யோசனை வர்றது, எல்லாத்தையுமே நான் தான் தனியே நின்று செய்கிறேன் போல இருக்கு. வீட்டிலேயும் சில வேளையில அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கிறது இல்லையா? என்ன இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் டிவிக்கு முன்னாலே இருக்கு, இந்த ஃபுட்பால் துவங்கினாலும் துவங்கிச்சு, இந்த மனுஷன் டிவியை விட்டு கிளம்பி வருதே இல்லப்பா. சரியா? சில வீடுகளில் அப்படி நடக்கிறது உண்டு. ஒவ்வொரு வீடுகளில் ஒரு காரியம், எப்போ பார்த்தாலும் நான் தான். மார்த்தாள் சொன்ன மாதிரி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணக்கூடாதா, நான் இவ்வளவு பாடுபடுறேனே, இவ்வளவு பிரயாசப்படுறேனே, வீட்டில் ஒரு கையம் கூடமான உதவியா இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இந்த எலியாவுக்கும் ஒரு பிரச்சனை. ஏன்னா எலியாவுக்கு சப்போர்ட்டா அப்ப இயேசபேலுக்கு பயத்தில் எல்லாரும் போய் ஒழிச்சிட்டாங்க. எலியா தனியத்தான் நின்றார், உண்மைதான். இப்ப அவருக்கு ஒரு சலிப்பு வந்துட்டு, சலிப்பு வந்த இடத்துல இந்த கடைசியா இந்த மெசேஜும் வந்தோடனே அவருக்கு மனம் சோர்ந்து போச்சு. இவ்வளவு நாள் பாடுபட்டு பிரியாசப்பட்டு ஒருதர் கூட எனக்கு சப்போர்ட் ஆயில்லையே என்றுட்டு அவர் அப்படியே போய் ஒரு இடத்துக்கு போய் வனாந்திரத்துல பிரயாணம் போய் ஒரு சூர செடிக்குல இருந்து என்ன ஜெபம் பண்றாரு வாசிங்க இருக்கா? இந்த நாலாவது,
அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கட்டாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி.
பாருங்க, மூன்றாவது வசனம் சொல்லுது தன் பிராணனை காக்கத்தான் ஓடி போனு சொல்லி, நாலாவது வசனத்துல ஜபம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஓடிப்போய் எவனாவது சாவானா? நான் தெரியாதனமா கேக்குறேன்னா, சாகிறவன் அங்கேயே செத்து துளைச்சிருக்கணும், அல்ல அங்கே இருந்தாலே இயேசபேலின் ஆக்கள் வந்து ஆளை முடிச்சிருப்பாங்க. அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு போய் கஷ்டப்பட்டு வனாந்திரத்துக்குள்ள போய் ஆத்தங்கரையில் போய் ஒரு சூரச்செடி கீழே இருந்து அதுக்கு பிறகு நீர் என்னை எடுத்துக்கொள்ளும். அதுக்கும் ஒரு காரணம் வேறு சொல்றார். எப்படி? இந்த அப்பிதாக்களை விட நான் பெரிய நல்ல ஆள் இல்ல ஆண்டவரே. இந்த உண்மை அவருக்கு அங்க போய்க்கான் தெரிஞ்சிருக்கு. அது வரைக்கும் ஒரு தடவை சொல்ல இல்ல. தமிழ்ல சொல்லுவாங்க சுடல ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சாகருக்கு போகும்போதுதான் அவங்க செய்த குற்றம் குறைகள் எல்லாம் தெரிஞ்சு அப்பதான் ஓ என்னுடைய அப்பா எவ்வளவு நல்ல ஒரு மனுஷன், என்னுடைய சகோதரர்கள் எவ்வளவு நல்ல மனுஷன், என்னுடைய அப்பாவின் அப்பா எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன். ரெண்டபடினால இவ்வளவு நாள் விட்டு வச்சிருந்ததே பெரிய விஷயம், தயவு செய்து நீங்க என்ன எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய பார்வை வேறு விதமாக இருக்கிறது இல்லையா. இவர் நினைச்சார் இந்த 450 பேரை வெட்டி போடுறதுக்கு ஏசபேலுக்கு ஒரு ஒரு கொன்ட்ரா கொடுக்கறதுக்கு தான் என்ன வச்சுக்கிறாருன்னு சொல்லி. ஏசபேலுக்கு கொன்ட்ரா கொடுக்கறதுக்காக எலியா இல்ல. எலியாவை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேலுடைய சரித்திரத்தினுடைய எதிர்காலங்களை நிர்ணயிக்கிற ஒரு மனுஷனாக இல்லையா, புதிய ஏற்பாட்டிலே கூட பேசப்படுகிற ஒரு மனுஷனாக, உலகத்திலேயே மனுஷர்களே பிறந்த ஒரு தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி யாரு? சிறைகளில் பிறந்தவர்களில் இப்ப ஞாபகம் வந்துட்டு சொல்ல பயம் தெரியும் எல்லாருக்கும் சொல்ல பயம். சிறைகளில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானனை பார்க்கலாம், பெரிய தீர்க்கதரிசி ஒருதரும் இல்ல. ஆனால் அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் சொல்லும் போது அவன் எலியாவின் பலமும் என்று சொல்லி வர்ணிக்கப்படுறதை நீங்க கவனிங்க. ஆக அப்பேற்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் எலியாவும். ஆக எலியாவுக்கு என்ன நடந்தது? இப்ப அந்த வசந்த வாசிங்க என்னோட கூட, ஏன்னா ரெண்டு தரம் ஆண்டவர் பலப்படுத்துறார் அவரை ஸ்ட்ரென்த் பண்றார். பலகீனமாய் சோர்ந்து போய் சலித்து போய் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன தவிர வேற யாரையும் ஆண்டவர் எழுப்பில்லையா? ஆண்டவருக்கா பக்தி வைராக்கியம் உள்ளவர் நான் ஒருத்தன் மட்டும்தானா? எவ்வளவு காலம் நான் மட்டும் இந்த இயேசபேலுக்கு விரோதமாய் போராடுகிறது? இந்த இஸ்ரவேலுக்காக எவ்வளவு நேரம் எந்த தலையை கொடுத்து மாயிறது இல்லையா? போராடி போற இன்னும் 4 பேரை உதவி செய்யற கரங்களை எழுப்பினா நல்லா இருக்குமே என்று சொல்லி நினைக்கிற வேளையில அங்க அவர் போய் என்ன செய்யறார்? ஓடி போய் 9 வசனம் வாசிங்க சிஸ்டர்.
அங்கே அவன் ஒரு கெவிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கறதும் அதுதான். இன்னைக்கு நீங்க இருக்கிற பொசிஷன்ல ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் கேட்கிற காரியம் இதுதான், இங்க உனக்கு என்ன வேலை? அதுக்காக இங்க சபையில உனக்கு என்ன வேலைன்னு நான் கேட்டதா புள்ளையா சொல்லி அடுத்த கிழமை நீங்க வராம நின்றாதீங்க. ஆனா உங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய ஓட்டத்துல நீங்க எங்க ஒளிச்சு கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவருக்குரிய கிரிகளை வெளிப்படுத்த முடியாம எந்த கெபிக்குள்ள போய் மறைஞ்சிருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்யறதுக்கு திட்டம் பண்ணியிருந்தாரே, இப்ப ஆண்டவர் வந்து கேட்கிறார், நான் உன்னை எதுக்காகவோ உருவாக்கி சிருஷ்டித்து வைத்திருக்கும் போது கெபிக்குள்ள ஒளிச்சு கொண்டிருக்கிறீ, உனக்கு இங்க என்ன வேலை? அநேகம் பேர் ஒழித்துக் கொண்டிருக்கிறோம், வியாதி என்கிற ஒரு கெபிக்குள்ள போய் ஒழித்துக் கொண்டிருக்கிறோம். யாராவது கேட்டா, ஐயோ எனக்கு இயலாது பிரதர், எனக்கு ஒரே வியாதி, அது மட்டும் இல்லாட்டி நான் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யறக்கு இருக்கிறேன். குடும்ப பொறுப்பு என்கிற கெபிக்குள்ள போய் சில பேர் ஒழிச்சு கொண்டிருக்கிறீங்க. இப்படி உங்களுக்கு தான் தெரியும் யாரார் என்ன கெபிக்குள்ள போய் ஒழிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தினது உண்மை. உங்களுக்கு எத்தனை தரம் அப்பமும் தண்ணீரும் கொடுத்து இல்லையா, நீ ஓட வேண்டிய தூரம் அதிகம் என்று சொல்லி உங்களோட தனிப்பட்ட முறையில உங்களோட பேசினது உண்மை, உங்களை உற்சாகப்படுத்தினது உண்மை, உங்களை பலப்படுத்தினது உண்மை. அந்த பலத்துல தான் நீங்க ஓடி இதுவரைக்கும் வந்திருக்கிறீங்க. தயவு செய்து அதை நீங்க யோசிச்சுக்கொள்ளுங்க. அந்த பலத்துல தான் நீங்க ஓடி வந்திருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் கேட்கிறார், எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம்? பதில் சொல்லு. நான் உன்னை குறித்தான தரிசனங்கள் வேறு, ஆனால் நீ இங்கே ஒழித்துக் கொள்வதற்கு என்ன காரியம்? எவ்வளவு காலம் ஒழித்துக் கொள்ள போறீங்க? என்னைக்கோ ஒரு நாளைக்கு வெளியில வரத்தான் வேணும். ஏன் ஆத்தங்கரையில உங்களை போஷித்த தேவனுக்கு அங்கேயே தொடர்ந்து போஷிக்க தெரியாதா? உங்களை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? கொஞ்சம் யோசிங்க, இருக்கா பாசிங்க. தயவு செய்து இவ்வளவு முறைப்பாடு. எலியா உடனே ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுக்கிறார், ஆண்டவரே உமக்காக நான் பக்தி வைராக்கியமா இருந்தேன், அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் எல்லாம் செய்தேன், கடைசியில எனக்கு கிடைச்ச பேரெல்லாம் கெட்ட பேர் தான், கடைசியில எந்த உயிரையும் வாங்க தேடுகிறார்கள். இப்படி எல்லாம் சொன்னபோது ஆண்டவர் சொல்றார், 15 வாசிங்க, 15-16.
அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்ரியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆவேல் மிகோலா ஊரானான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு.
தொடர்ந்து வாசிங்க. மற்றதை
சம்பவித்ததாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போட்டான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனே எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே
சரி காணுங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாருன்னால் கல்லுகளாலே தமக்கு பிள்ளைகளை உண்டாக்கி கொள்ள ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. நீங்கள் கூப்பிடாவிட்டால் கல்லுகளே கூப்பிடும். விளங்கிக்கொள்ளுங்க, எலியாவுக்கு கொடுக்கிற வார்னிங் தான், 7000 பேரை வச்சிருக்கிறேன், உனக்கு அப்படி இயலாதுன்னு சொன்னா சொல்லு, உன்னுடைய பாட்டு நான் அந்த 7000 பேர்ல ஒரு ஆளுக்கு கொடுக்கறக்கு ரெடி. பாகாளர்களுக்கு முழங்கால் படிக்கிறாத முழங்கால், முத்தம் செய்யாத உதடுகள் வச்சிருக்கிறேன், எங்கே ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன், எழுப்புவேன். ஆனால் ஆண்டவர் எலியாவை எப்படி பார்த்துக்கொண்டார் தெரியுமா? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாய், ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிறவனாய். அதாவது உங்களோட வாழ்க்கையில அநேக ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் அபிஷேகம் பண்ணுவிக்கிறவர்களாய், அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய். அபிஷேகம் பண்ண எங்களுக்கு அபிஷேகம் பண்ண இல்ல, இப்ப சாமுவேல் வந்து தாவீது அபிஷேகம் பண்ண மாதிரி தேவனுடைய ஸ்தானத்திலே தேவனால் அனுப்பப்படுகிறவராக உங்கள் ஒவ்வொருவரையும் கணவரா ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். இதுல ஆனா நாங்க என்ன செய்யறோம், எங்கட உயிரை காப்பாத்துறதுக்காக கெபிக்குல போய் ஒளிஞ்சு கொள்றோம். ஆண்டவருடைய அவுத்ராக் எனக்கு இருக்குமா இருந்தால், ஆண்டவர் என்னை கொண்டு ஒரு காரியம் செய்து முடிக்க போகிறாரா இருந்தால், அது வரைக்கும் என்னை பாதுகாக்கிற பொறுப்பு யாருடையது? அவருடையது. அதுல அவத்துல கண்ணின் மணியை போல உன்னை நான் கையில வரைஞ்சிக்கிறேன், நான் என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், அது வரைக்கும் உனக்கு எதுவுமே நடக்காது, நான் சொன்னது நிறைவேறும் அளவும் எனக்கும் உனக்கும் எதுவுமே நடக்க விட மாட்டேன். ஆனா நானும் நீங்களும் என்ன செய்கிறோம், அநேக நேரங்களில் சுயமாக எங்களை காப்பாற்றிக் கொள்ள பார்க்கிறோம். அதான் இயேசு சொன்னார், தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கிற எவனும் அதை இழந்து போவான். ஹலலூயா. கத்தருக்கண்டு வெளிக்கிடும் போது நீங்க எந்தவித முன் யோசனையும் இல்லாம வெளிக்கிடுங்க. வெதர் நல்லா இருக்கா, புயல் அடிக்குமா, நியூஸ் பார்ப்போம் நாளைக்கு. இன்னைக்கு நாங்க வரைக்கு ஒரு 4 விதமான வெதர் வர்ற வழியில வெதரை நாங்க பார்க்க, அது எப்படியா இருந்துட்டு போட்டும், கொண்டு வந்து சேர்க்கிறவர் அவரப்பா, அப்படியே கொண்டு வந்து சேர்க்காட்டிலும் அது அவருடைய திட்டம் தான் இல்லையா? அதான் சாவர்ன சொன்னேன், கார் கண்ணாடியால வெளியில பாருங்க, மீன் ஏதாவது தெரிஞ்சுதான் ஆத்துக்குள்ள விழுந்துட்டோம்னு அர்த்தம்னு சொன்னேன், சரியா? நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கோம், அடி மழை ஒரு இடமும் தெரியல எங்களுக்கு வர்ற வழியில இருக்கட்டுமே. இதெல்லாம் பிசாசு காட்டுகிற சில நிழலான பூச்சாட்டங்கள் தெரியுமா? அந்த ஊர்ல அந்த வெளிச்சத்துல அந்த மரம் ஆடினா அந்த நிழலை பார்த்து பிள்ளைகள் பயப்படும், சரியா? அங்க ஒண்ணுமே இருக்காது, வெறும் நிழலை பார்த்து பயப்படும். அந்த மாதிரிதான் இந்த மாதிரி விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் எல்லாம் பிசாசு காட்டுகிற நிழலாட்டங்கள், அதுல எந்தவித உண்மையுமே இல்ல. விசுவாச வெளிச்சம் எனக்கு இருக்குமா இருந்தால், அதனாலதான் சொன்னார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் கர்த்தராகிய தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவீர். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற பலகீனம் ஆண்டவர் பார்க்கிற விதமா என்னால பார்க்க முடியாமல் இருக்கிறது, ஆண்டவர் என்னை குறித்த தரிசனத்தை என்னால உணர முடியாமல் இருக்கிறது, நான் ஏதோ தேவையில்லாத ஒன்றுக்காக வேலை செய்த ஒன்று தெரிகிறேன், ஆண்டவர் என்னை தமக்காக ஊழியம் செய்யும்படிக்கு தன்னுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு தன்னுடைய ஒரு சந்ததியை உருவாக்கும்படிக்கு என்னை தெரிந்து கொண்டார். ஆனா நானும் யாருக்கோ ஒருதனுக்கு போய் வேலை செய்து அவனுக்கு பிரயாசப்பட்டு அவனுடைய நாட்களை வளமாக்கும்படிக்கு அவனுக்கு செல்வத்தை சேர்த்து கொடுக்கும்படிக்கு என்னுடைய சரீரத்தினுடைய பிரயாசங்களையும் அறிவின் பிரயாசங்களையும் அவனுக்கு நான் பிச்சையாக கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றா விளங்கிக் கொள்ளுங்க, நீங்க ஆண்டவருடைய வித்து, நீங்க ஆண்டவருடைய இந்த வித்தினாலே ஜனிப்பிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் எதனாலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த வேத வசனத்தினாலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கிரியத்துக்காக கொல்லப்பட்டிருக்கிறீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அவர் என்னையும் உங்களையும் கிரியத்துக்கு வாங்கி இருக்கிறார். அந்த கிரியத்துக்கு ஈடாக நாங்கள் எதுவுமே கொடுக்க முடியாது. ஆக நாங்கள் யாருக்கு இப்ப சொந்தமானவர்கள் தெரியுமா? இயேசுவுக்கு சொந்தமானவர்கள், பிதாவுக்கு சொந்தமானவர்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமானவர்கள், அந்த திரியேக தேவனுக்கு நானும் நீங்களும் சொந்தமானவர்களாயிருக்கிறோம். உலகம் பார்க்கிற பிரகாரமாக நானும் நீங்களும் ஏதாவது செய்யலாம் என்று வெளிக்கிட்டு அல்லது கேள்விப்படுகிற செய்திகளின் நிமித்தம் பயந்து ஓடி போறுகிறளா இல்லாதபடிக்கு, அல்லது எனக்கு சொல்லப்படுகிற நிந்தனைகளின் நிமித்தம் சோர்ந்து போய் ஒரு கெபிக்குள்ள போய் அடபட்டு நான் எதுவுமே செய்ய மாட்டேன். சபையில சில பேர் ஊழியமே செய்யறதில்லை. கேட்டா இன்றைக்கோ எங்கோ ஆரோ ஒரு ஆள் சொன்ன ஒரு வசனத்தின் நிமித்தம் நொந்து போய் நான் செய்கிறதே இல்லை, கையை கட்டிக்கொண்டு இருந்துடுறாங்க. நீங்க செய்யாட்டி யாருக்கு நட்டம்? உங்களோட ஓட்டத்துக்கு தான் நட்டம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் பிடிச்சிருக்கிறார் ஐயா. மனுஷருக்காக நீங்க ஊழியம் செய்யாதீங்க. தயவு செய்து மனுஷர் சொல்லுகிறார்கள் என்று நீங்க செய்யாம இருக்காதீங்க. ரெண்டையும் செய்யாதீங்க, சரியா? ஏனென்றால் உங்களுக்கு உங்களை ரட்சித்தவரும் மீட்டவரும் இன்றைக்கும் ஆதரிக்கிறவரும் இனி தப்புவிக்கிறவரும் தாங்குகிறவரும் மரண பரியந்தம் நடத்துகிறவரும் அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. அந்த தேவனிடத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமா? தயவு செய்து என்னோடு கூட எழுந்து நின்று எங்களுடைய இருள் எந்தளவு தூரத்துக்கு தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு இருளை ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கிறது. தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிற பயமானாலும் சரி, கசப்பானாலும் சரி, அல்லது அவநம்பிக்கையானாலும் சரி, சோர்வானாலும் சரி, தேவன் எங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த இருளிலிருந்து எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று எங்களுக்குள்ளே தேவன் வைத்த அந்த வெளிச்சத்தை அவர் மறுபடியும் ஏற்றி எங்களை ஒரு பிரகாசமாக உலகத்திலே பிரகாசிக்கிற ஜனங்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தயவு செய்து உங்களோட உள்ளத்தில் இருந்து உண்மையாக நீங்க கேட்பீர்களா? தயவு செய்து நீங்கள் உண்மையாக கேட்பீர்களா? நான் ஒரு விஷயம் நான் ஜெபிக்கிறேன். அந்த ஜெபத்திலே என்னோடு கூட தயவு செய்து நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, கூப்பிடுகிற ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, கேட்கிற ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, உங்களுக்கு சுதந்திரமையா. கர்த்தாவே, என் இருளை நீங்கள் வெளிச்சமாக மாற்றுகிறதுக்காய் சுதந்திரம், என்னுடைய விளக்கை நீங்கள் ஏற்றுகிறதுக்காய் சுதந்திரம், என்னுடைய ஆத்மாவிலே குடிகொண்டிருக்கிற அந்த இருளான பகுதி இன்றிலிருந்து மறைய வேண்டும் சுவாமி. கர்த்தாவே, உங்கள் ஜீவனுள்ள அந்த வார்த்தையினாலே அந்த ஒளியை என் இருதயத்திலே வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்னும் நான் அறியாமலே செய்யாத செய்யக்கூடாத காரியங்களிலே இருந்தால் கர்த்தாவே, அதிலிருந்து நான் மீண்டு விடுதலையாகி உங்களுடைய ராஜ்யத்துக்கென்று பிரயோஜனமுள்ளவனாக ஒரு பிரயோஜனமுள்ள மகளாக வாழ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, உங்களுடைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உங்களுடைய ஆறுதல்கள், உங்களுடைய ஆலோசனைகள் எங்களுக்கு கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உங்களுடைய வசனத்தின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து எங்களை நிறுத்தும்படியாய், உங்களுக்கு பிரயோஜனமான ஜனங்களாய், உங்களுடைய வருகை மட்டும் உங்களுடைய காரியங்களை செய்பவர்களாய், தேவரே நன்மை செய்கிறவர்கள் அதுக்கு ஏற்றபடி எழுந்திருப்பார்கள் என்று சொன்னபடி உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செய்து அந்த நன்மையிலே நாங்கள் உங்களை தரிசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இதிலே கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக் கொள்ளுங்க. எல்லாமல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.